ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකර ඇමතිතුමා, ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් තියෙනවා.
ගෞරව සභිකී තලමිතාගෙන්ද්‍ර උරුපිනර අපර්ගලේ නන්රි, விஷேடமாக இன்று காலையிலிருந்து பேசப்பட்டு வருகின்ற முக்கியமான விடயமாக காணப்படுவது நாட்டில் அவசரகால நிலை சம்பந்தமாக அது நீடிப்பது தொடர்பிலான ஒரு விவாதமாகும். அப்ப இந்த அவசரகால சட்டம் சம்பந்தமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த தித்வா புயல் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலைமையின் கீழ் ஏற்பட்டது. அதன் பொழுது எமது நாட்டுக்கு பல்வேறு இன்னல்களை சந்தித்தோம். சுமார் நூற்றுக்கணக்கான உயிர்கள் இல்லாது போனது. அது மாத்திரமல்ல, இன்னும் பலரை காண முடியாது போயிருக்கின்றது. அவ்வாறான சூழலில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேடி பார்க்க 4.2 பில்லியன் டாலர் எமது நாட்டுக்கு ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்ப அந்த பேரிழப்பில் இருந்து எமது நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்ப அந்த தேவையின் கருதி அதில் கருத்தில் கொண்டு இந்த அவசரகால நிலை உருவாக்கப்பட்டது, அல்லது இதை பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த நிலைமை நீடிப்பது எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் அல்ல, எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கம் அல்ல. அதாவது இந்த அவசரகால நிலைமைக்கு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, இவைகள் எமது நாட்டுக்கோ அல்லது எங்களுக்கோ உகந்ததல்ல. இவைகள் மாற்றியமைத்தே தீரப்பட வேண்டும், அல்லது இவைகள் அகற்றப்பட வேண்டும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் எங்களுக்கு இடம் இல்லை. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த அவசரகால சட்டம் நிலைமை நீடிப்பதற்கான ஒரு காலம் அல்லது இதை பிரகடனப்படுத்துவதற்கான சூழல் ஏற்பட்டதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தித்வா புயலின் பொழுது ஏற்பட்ட நிலைமைகளே இதற்கு பிரதானமான காரணம். ஆனால் அந்த தித்வா புயலின் கீழ் நாங்கள் இன்று அதிலிருந்து மீண்டு அல்லது அந்த நிலைமைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற போது, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத இன்னும் ஒரு பிரச்சனையும் எங்கள் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை, அதாவது யுத்த சூழ்நிலை. அப்ப இந்த யுத்த சூழ்நிலையின் காரணமாக அந்த அசாதாரணமான சூழ்நிலை எங்களுடைய இந்து சமுத்திரத்திலும் கூட ஒரு பதற்றமான நிலைமை தோற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப இந்த பதற்றமான நிலைமை தோற்றம் பெற்றிருப்பதன் காரணமாக, இந்த பதற்றமான நிலைமையில் இருந்து எங்களுடைய நிலைப்பாட்டை அல்லது எங்களுடைய கருத்தை நாங்கள் இதை சரியான முறையில் முன்வைக்க வேண்டிய தேவை. அப்ப இதன் பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த யுத்தம் என்பது அது கொடியது என்பது மாற்று கருத்து கிடையாது. மனிதாபிமானம் அற்றது என்பதிலும் கூட மாற்று கருத்து கிடையாது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த மனிதாபிமானமற்ற யுத்தத்தின் பொழுது பாதிக்கப்படுகின்ற மக்களை மீட்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மனிதாபிமானிகள் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு விசேடமாக இந்த இந்து சமுத்திரத்திலே பெரிய ஜம்பவான்கள் அனைவரும் இருக்கின்ற போதும் கூட, எங்களுடைய அரசாங்கமானது எங்களுடைய ஜனாதிபதியானது உண்மையிலேயே அந்த மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு மனிதாபிமானத்திற்கு கரம் கொடுக்கின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் மாறியிருக்கிறோம். அப்ப அந்த வகையில் நாங்கள் ஒன்றை விசேடமாக இந்த இடத்தில் நாங்கள் கூற வேண்டும், விசேடமாக நாங்கள் ஒரு இறைமையுள்ள நாடு, சுயாதீனமான நாடு, அதே நேரத்தில் மனிதாபிமானம் உள்ள நாடு. எங்களுடைய அரசாங்கத்தின் நோக்கம், குறிக்கோள், வெளிநாட்டு கொள்கை என்பது வேறு எதுவுமல்ல, மனிதாபிமானமாகும். அதே நேரத்தில் எந்த ஒரு நாட்டுக்கும் பக்க சார்பாக இல்லாது அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கின்ற, அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்கின்ற, அனைவரையும் அனைவருக்கும் அதாவது கரம் கொடுக்கின்ற மனிதாபிமானம் நிறைந்த ஒரு சூழலின் கீழ்தான் எங்களுடைய அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அப்ப இந்த நிலைமையின் கீழ் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது இன்றைக்கு காலையில் இருந்து இது தொடர்பாக நமது எதிர்கட்சியினர் கூறுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, இவர்கள் இலங்கையில் தான் இருக்கின்றார்களா, அல்லது இந்த கடந்த காலங்களில் இந்த அவசரகால சட்டம் சம்பந்தமாக எடுத்து பார்க்கின்ற போதும் கூட, இந்த அவசரகால சட்டத்தை நிர்மாணித்தவர்கள் யார் என்றாலும் கூட, அல்லது இதை நடைமுறைப்படுத்தியவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இதை நடைமுறையில் வைத்திருந்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது, அந்த அவசரகால சட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான, அது தமிழா சிங்களமா முஸ்லிமா என்று பேதமில்லாது இருக்கின்ற இளைஞர்களை கொன்றொழித்தவர்கள் யார் என்பதை பார்க்கின்ற பொழுது, ஊடகவியலாளர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழ் தமிழா சிங்களமா என்றல்ல, விசேடமாக வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் ஊடகவியலாளர்களை கடத்தியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர்களை கொன்றவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஊடக நிறுவனங்களை தீ வைத்து கொளுத்தியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, அவைகள் வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு இந்த நீலிக்கண்ணீர் வடிக்கின்ற நபர்கள் தான் அன்றைய ஆட்சியாளர்களாக இருந்த பொழுது, இவர்களும் இந்த அவசரகால சட்டத்தை கொண்டு வந்ததன் பிறகு அந்த அவசரகால சட்டத்தை உண்மையிலே மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு பயன்படுத்தினார்களே தவிர, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக பயன்படுத்தினார்களே தவிர, தேர்தல்களை பிற்போடுவதற்காக பயன்படுத்தினார்களே தவிர, அரசியல் கட்சிகளை தடை செய்வதற்கு பயன்படுத்தினார்களே தவிர, அந்த வகையில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து எங்களுடைய தேர்தலை பின்போட்டு தேர்தலுக்காக குரல் கொடுத்த தேர்தலுக்காக போராடுகின்ற பொழுது, விசேடமாக வடக்கில் இருக்கின்ற இளைஞர்களும் கூட ஓட்டுக்கு பதிலாக வேட்டுக்களை தீர்த்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, வேட்டுக்களை தீர்த்து அன்றைய காலகட்டங்களில் யார் நூலகத்தை மெரித்து 97,000 புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு இந்த நீலக்கண்ணீர் வடிக்கின்ற இந்த எதிர்கட்சியினரே அன்றைய காலகட்டங்களில் இந்த அழிவுகளுக்கான காரணகர்த்தாக்களாகும். அதன் பிறகு தொடர்ச்சியாக எங்களுக்கு தெரியும், இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை நாசமாக்குகின்ற அல்லது மக்கள் மீது ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு தெரியும், கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதே போன்று இந்த அவசரகால சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு 3 மாதங்கள் ஆகின்றது. இந்த 3 மாதங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே இந்த அவசரகால சட்டத்தின் கீழ் இந்த நாட்டில் இருக்கின்ற அப்பாவி இளைஞர்கள், அப்பாவி யுவதிகள், அப்பாவி மக்கள் எந்த பாதிப்பினை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கிறோம். விசேடமாக கடந்த காலங்களின் வடகிழக்கு பிரதேசங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, விசேடமாக தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, கடந்த காலங்களில் அனைவருமே விசேடமாக இந்த அவசரகால சட்டத்தின் கூடுதலாக இன்றைக்கு இறையானவர்கள் யார் என்றால் வேறு யாரும் அல்ல, தமிழ் இளைஞர்கள் யுவதிகளாகும். ஆனால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக சொல்லலாம், கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது, சாதாரண அப்பாவி குடிமகனாவது, அவனது இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி அல்லது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி அவனது நிழலுக்கேனும் தீங்கு விளைவித்திருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. மிகவும் கவலைக்கிடமான சம்பவம் தான், வேறு எதுவுமல்ல. விசேடமாக தமிழ் மக்களுடைய அதாவது பிரதிநிதிகள் என்று கூறுகின்றவர்கள் இன்றைக்கு அவர்களும் இந்த பிரச்சனைகளை பூதகரமான பிரச்சனைகளாக மாற்றி, அதாவது இந்த அரசாங்கம் என்பது அடக்குமுறை செய்கின்ற அரசாங்கம் என்று கூறுவதற்கும், இன்றைக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒத்துதுகின்ற எதிர்கட்சிகளுக்கு ஜால்ரா போடுகின்ற கட்சிகளாக இன்றைக்கு தமிழ் கட்சிகள் மாறியிருப்பதையும் கூட கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அப்ப அந்த வகையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் ஒரு விடைக்கு மாத்திரம் தெளிவாக இருக்கின்றோம். நீங்கள் சொல்லுவதை சொல்லிக் கொண்டே இருங்கள், ஏனென்றால் அதை சொல்லுவதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற பணியிலே முன்னணியில் நிற்கின்றோம். அதே நேரத்தில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களை, அதாவது தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களை, மலைக பிரதேசங்களை நாங்கள் கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைகளை மிகவும் துரிதமாகவும் வேகமாகவும் முன்னெடுக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் நான் மிக மிக அனித்தரமாக சொல்லி வைக்க வேண்டும். அந்த வகையில் இந்த எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் கடந்த காலங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் யுத்தம் ஏற்பட்ட பொழுது, யுத்தம் முடிந்த இன்றைக்கு 18 வருடங்கள் ஆகின்றது. அந்த 18 வருடங்களுக்கு பிறகு உண்மையிலேயே கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முன்னர் இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களோடும் இந்த நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் கட்சிகள் உறவாடினார்கள் தான், அவர்களோடும் சுற்றுமாத்து விளையாட்டு விளையாண்டார்கள் தானே. அப்ப அந்த சுற்றுமாத்து விளையாடுகின்ற பொழுது, அந்த சுற்றுமாத்துகளை சுழட்டுகின்ற பொழுது, உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ் மக்களுடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு புரியவில்லை. அப்ப அந்த அந்த சுத்தமாத்துக்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். அந்த வகையான செயற்பாடுகள் எதையுமே மக்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமான நாங்கள் நிச்சயமாக நாங்கள் செய்யவில்லை என்பது நன்றாக தெரியும். அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய அரசியல் என்பது வேற எதுவுமல்ல, உங்களுடைய அரசியல் என்பது வேற எதுவுமல்ல,
உங்களுக்கு
எதிராக விசேடமாக சிங்கள கட்சிகள் என்கின்ற ஒரு தோரணையில் இருந்து நீங்கள் அவ்வாறான கருத்துக்களை சொல்வதை தவிர வேற எதுவுமில்லை. அதனால் நீங்கள் சொல்வதை சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் கௌரவ உறுப்பினர்களே, நிச்சயமாக இந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய பிரதேசத்தை அல்லது தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு, அதே போன்று இறுதியாக விசேடமாக இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், வடக்கிலே ஒரு பெரிய அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது. அதுதான் விசேடமாக குருநகர் பிரதேசத்தில் இருந்து அங்கு ஒரு கோயிலுக்கு பூஜைக்கு செல்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு படகு புரண்டு இன்றைக்கு அதன் கீழ் இன்றைக்கு கூடுதலாக அதிகமான ஒரு காயப்பட்டு அதே போன்று 3 பேர் இறந்து விட்டதாக இப்பொழுது எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது. இருந்தபோது அவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு, அது தொடர்பாக உடனடியாக எங்களுடைய கடற்படை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் எங்களுடைய கடற்படை திணைக்களத்தின் ஊழியர்கள், கடற்படை ஊழிய பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பதும், அதே நேரத்தில் தொடர்ந்தும் அந்த பிரதேசத்திற்கு அந்த பூஜைக்காக பள்ளிக்கு பூஜைக்காக செல்லுகின்றவர்களுக்கு அவர்களுக்கான அனைத்தையும் பெற்றுக் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது என்றும், எங்களுடைய பாதுகாப்பு பிரிவினர் எடுக்கின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று விசேடமாக அந்த இடத்திலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மனிதாபிமானமே மேலோங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த யுத்தம் ஒரு கொடிய யுத்தம் என்பது உண்மை. அந்த யுத்தத்தின் பொழுது நிச்சயமாக மனிதாபிமானம் மேலோங்கி இருக்கின்றது. அந்த மனிதாபிமானம் தொடர்பாக இன்றைக்கு உலகமே புகழ்ந்து பாடுகின்றார்கள், வேறதுமில்ல இலங்கை என்பது மனிதாபிமானத்திற்கு முதலிடத்தை வகிக்க வேண்டிய ஒரு நாடு என இன்றைக்கு உலக நாடுகள் உலக தலைவர்களும் கூட கூறுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. அதனால் எது எவ்வாறான போதிலும் எங்களுடைய மனிதாபிமான ரீதியான நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸ்துதி அமைச்சர்.